الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليمًا كثيرًا كثيرًا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا ضربتم في الأرض فليس عليكم جناح أن تقصروا من الصلاة فقال الله تبارك وتعالى يا أيها الذين آمنوا لا تأكلوا أموالكم بينكم بالباطل إلا أن تكون تجارة عن تراض منكم ولا تقتلوا أنفسكم إن الله كان بكم رحيما. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم انما البيع عن تراض او كما قال عليه الصلاه والسلام. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தையே படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானுக்கே உரித்தாகும். ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரிலும் இனிய சைதுனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபோ தாபிஈங்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடத்துமாறும் அவனால் விளக்கப்பட்ட எல்லா வகையான விளக்கல்களில் இருந்தும் தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்துள்ளேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு செய்த ஒரு பெரியொரு பாக்கியம் தான் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தை இந்த மனிதர்களுக்கு கொடுத்ததான். இஸ்லாம் என்ற மார்க்கம் இது வெறுமனே வணக்கங்களை மாத்திரம் போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இல்லாமல் மனிதர்களுடைய தேவைகளை உணர்ந்து அந்த மனிதர்களுக்கு என்னென்ன ஹவாயிஜிகள் தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகளை எல்லாம் கருத்தில் கொண்டு அவர்களை முன்னேற்றுவதற்கு தேவையான விடயங்களை வலியுறுத்தியும் அடியார்கள் எதனால் பாதிப்படைவார்களோ அடியார்களுடைய புத்திக்கோ அல்லது அவர்களுடைய உடலுக்கோ அல்லது அவர்களுடைய சொத்து செல்வங்களுக்கோ மான மரியாதைக்கோ ஏதாவது ஒரு விடயம் தடையாக பாதகமாக இருக்கும் பட்சத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதை தடுத்து தடை செய்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலமாக மனிதர்களை பாதுகாப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த வகையிலேதான் மனிதர்களுடைய தேவைகளை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மூன்று வகையாக வகுத்து வைத்திருக்கிறார். உலகத்திலே மூன்று வகையான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே இரண்டு வகையான மனிதர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உதவியும் அல்லாஹுடைய ரஹ்மத்தும் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. மூன்றாவது வர்க்கத்தினர் உலகத்தில் அப்படியான ஒரு பெரும் கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுக்கு அல்லாஹுடைய உதவி எதுவுமே வாக்களிக்கப்பட்டதாக இல்லை. அதற்கு பதிலாக அல்லாஹுடைய எச்சரிக்கையும் அல்லாஹுடைய தண்டனைக்குரிய அச்சுறுத்தல்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது வர்க்கத்தினர் யார்? அவர்கள் தான் இந்த உலகத்திலே தங்களுடைய அடிப்படை வசதிகளை கூட பூர்த்தி செய்து கொள்ள முடியாமல் அவர்கள் வறுமை கோட்டின் கீழ் அல்லது ஒரு நிர்பந்தமான இருத்திராருடைய கட்டமன்பார்கள். நிர்பந்தமான ஒரு கட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பரம ஏழைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு வழி கிடையாது,
அவர்களுடைய அவுரத்துகளை மறைத்துக் கொள்வதற்கு வழி கிடையாது, அவர்களுக்கு போதுமான இடங்கள் கிடையாது. இப்படியாக கடும் நெருக்கடிக்கு மத்தியிலே வாழக்கூடிய மக்கள் உலகத்திலே இருக்கிறார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுடைய நெருக்கடியான இந்த நிலைமையை உணராமல் இல்லை, இவர்களுடைய பெருமூச்சுகளை மதிக்காமல் இல்லை. அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் இவர்களுக்கு என்ன செய்கின்றான், உங்களுக்கு உலகத்திலே ஹராம் என்று ஒன்று கிடையாது, உங்களுக்கு அனைத்தும் ஹலாலாக்கப்பட்டு விட்டது. ஏன் நீங்கள் நிர்பந்தமான கட்டத்தில் இருக்கிறீர்கள், சாப்பிட வழி கிடையாது, உங்களுடைய உயிர் பிரிய போகிறது, ஆடை அணிய வழி கிடையாது, நிர்வாணமாக்கப்படுகிறீர்கள். இப்படியான கட்டத்தில் அடுத்தவர்களுக்கு ஹராமாக்கப்பட்டதை கூட தேவையான அளவுக்கு அல்லாஹ் இவர்களுக்கு ஹலாலாக்கியிருந்தான். செத்ததை கூட இவர்கள் சாப்பிட்டு அவர்களுடைய உயிரை பாதுகாக்கலாம், ஹராமான உடையை கூட உடைத்து உடுத்து அவர்களுடைய மானங்களை பாதுகாக்கலாம். இப்படியாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்றான். மனிதர்கள் இருக்கக்கூடிய இரண்டாவது வர்க்கத்தினர் பல தேவைகள் உள்ளவர்கள், பலவிதமான தேவைகளுடன் உலகத்தில் வாழக்கூடியவர்கள். அவர்கள் எப்படி என்றால், அவர்களுக்கு வீடு தேவை, அவர்களுக்கு சாப்பாடு தேவை, அன்றாட வாழ்வுக்கு தேவையான வசதிகள் அவர்களுக்கு தேவை, அவர்களுக்கு மனைவி மக்கள் தேவை, வாகனம் தேவை. இவர்களுக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உதவி இருக்கின்றது. ஆனால் அவர்கள் இரண்டு தடைகளை மீறாமல், இரண்டு தடைகளை தாண்டாமல் தங்களுடைய காரியங்களை செய்யும் போது அல்லாஹுடைய உதவி அவர்களுக்கு கிடைக்கிறது. முதலாவது கட்டம், அவர்கள் மார்க்கத்துக்கு விரோதமான முறையிலே அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய போகக்கூடாது. ஹராமான வழியில் பணத்தை தேடப் போகக்கூடாது. ஹராமான வழியில் அவர்களுடைய வீடுகளை அமைத்துக் கொள்ள முயற்சிக்க கூடாது. ஹராமான வழியில் அவர்களுடைய வாகனங்களை கொள்வனவு செய்ய அவர்கள் போகக்கூடாது. இது முதலாவது நிபந்தனை. இரண்டாவது விஷயம், அவர்கள் தொழில் செய்வது ஹலால், தொழில் அவர்களுக்கு ஆகமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த தொழில் மார்க்கத்துடைய எந்த ஒரு காரியத்துக்கும் தடையாக இருக்கக்கூடாது, தொழுகைக்கு தடையாக இருக்கக்கூடாது, சதகாவுக்கு தடையாக இருக்கக்கூடாது. இன்னும் அவர்கள் என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டுமோ அந்த கடமைகளுக்கு தடையாக இருக்கக்கூடாது. இந்த இரண்டு நிபந்தனைகளையும் பேணி ஒரு மனிதர் வியாபாரம் செய்கின்றார், உழைக்கின்றார், விவசாயியாக இருக்கிறார், மீன்பிடி தொழிலாளியாக இருக்கின்றார். அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் இவருக்கு கொடுக்கின்ற பணம் ஹலாலானது, சுத்தமானது. இவருடைய தேவை அதன் மூலம் பூர்த்தியாகல்ல என்றால் அவருக்கு உதவியாகத்தான் ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் சதக்காவை ஏற்பாடு செய்திருக்கிறான். வசதி உள்ளவர்கள் உங்களுடைய பணத்தினால் தாராளமாக அந்த ஏழைகளுக்கு கொடுங்கள். இவர்களுக்கு உதவியாகத்தான் வருடத்தில் ஒரு முறை ஜகாத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கி இருக்கின்றான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இது இரண்டாவது வர்க்கத்தினர். மூன்றாவது வர்க்கத்தினர் இதைவிட பயங்கரமானவர்கள். அவர்கள் யார் என்றால், அல்லாஹ் அவர்களுக்கு ஹலாலாக ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறான், ஹலாலாக ஒரு வாகனத்தை கொடுத்திருக்கிறான், ஹலாலான வழியில் ஒரு ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். அந்த வருமானத்தின் மூலம் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். இருந்தாலும் இவருடைய மனம் சொல்லுகிறது, இது எனக்கு போதாது, இந்த வீடு போதாது, இந்த வாகனம் போதாது, இந்த இந்த உடை போதாது, இந்த இந்த கடை போதாது, இந்த வருமானம் போதாது. அந்த அந்த எண்ணம் அவர்களுக்கு எதனால் ஏற்படுகிறது என்றால், இரண்டு வழிகளினால் அவர்களுக்கு ஏற்படுகிறது. ஒன்று, அடுத்தவனை பார்ப்பதனால், என்னை விட மற்றவன் பெரிய கடை வைத்திருக்கிறான், நான் ஏன் இப்படி இருக்க வேண்டும், என்னை விட என்னுடைய சகோதரன் பெரிய கடை வைத்திருக்கிறான், என்னுடைய கூட்டாளி அப்படி இருக்கின்றான், என்னுடைய தம்பி இப்படி இருக்கிறான், என்னுடைய சகோதரியின் கணவன் அப்படி இருக்கிறார். இப்படியாக மற்றவர்களை பார்த்து பார்த்து ஏற்படுத்தி கொண்ட ஹவா, பேராசை. அடுத்தது அவர்களுக்கு இந்த பேராசை வருவதற்கு இரண்டாவது வழி, வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு மௌத்துடைய சிந்தனையை கொடுத்தது கிடையாது. துனியாவுடைய வாழ்க்கை அற்பமானது, ஆஹிராவுடைய வாழ்க்கை நிரந்தரமானது, உலகத்தில் உள்ள அனைத்தும் போலிதான், மண்ணால் படைக்கப்பட்டவைகள், மண்ணாக மாறக்கூடியவைகள் என்ற சிந்தனையை ஏற்படுத்தாததினால் அந்த பெண்களுடைய தூண்டுதலினாலும் அதிகமான ஆண்களுக்கு பேராசை ஏற்படுகிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஹலாலாக ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் கொடுத்ததிலே திருப்தி காணாமல் மற்றவரை பார்த்து ஹவாவை வளர்த்து கொண்டு முன்னேற நினைக்கிறார்களே, இவர்களுக்கு அல்லாஹுடைய எந்த விதமான உதவியும் கிடைக்காது, அல்லாஹுடைய நுஸ்ரத் இவர்களுக்கு இறங்காது. இவர்களுக்கு கை கொடுக்க உலகத்தில் ஒரே ஒரு வர்க்கத்தினர் இருக்கிறார்கள், அவர்கள் தான் வட்டிக்காரர்கள். இவர்களுக்கு கை கொடுக்க வட்டிக்காரர்கள் இருக்கிறார்கள். இவர்களையே வட்டி முகவர்கள் பெரும் பெரும் விளம்பரங்கள் செய்து அழைக்கின்றார்கள். எங்களிடம் வாருங்கள், எங்களிடம் வாருங்கள் என்று வட்டிக்காக பணம் கொடுக்க கூப்பிடுவதும் அதற்காக உற்சாகப்படுபவர்களும் யார் என்றால் பேராசையில் சிக்கிக் கொண்டவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இஸ்லாம் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக மிக முக்கியமான வியாபார முறைகளை, கொடுக்கல் வாங்கல் முறைகளை இஸ்லாம் எங்களுக்கு ஆகமாக்கி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த அளவுக்கு ஆகமாக்கி இருக்கிறது என்றால், இஸ்லாமிய பொருளாதார கோட்பாட்டை நாம் பார்ப்போம் என்றால், எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் இஸ்லாம் அதிலே சில விடயங்களை கவனிக்கும். அதிலே முக்கியமான விஷயம்தான், ஒரு கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடும் இரண்டு தரப்பினரும் யாரும் மற்றவரை ஏமாற்ற கூடாது, எவரும் ஏமாறவும் கூடாது. ஏமாற்றுவதை இஸ்லாம் விரும்பாது, ஏமாறுவதையும் இஸ்லாம் விரும்பாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய பஜாரில் போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில்லறை கடை அல்லது கோதுமை மாவை விற்பனை செய்யக்கூடிய ஒரு வியாபாரியை பார்க்கிறார்கள். மாவை குவித்து வைத்திருக்கிறார். ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கிறார்கள், இந்த மா வியாபாரியை சற்று உற்று நோக்க வேண்டும், இவருடைய நிலையை பார்க்க வேண்டும், வியாபாரத்தை சீராக சரியாக செய்கிறாரா என்பதை கவனிக்க வேண்டும். போய் அவருடைய மா குவியலுக்கு உள்ளே கைவிட்டு பார்க்கிறார்கள். கீழே நனைந்த மாவை வைத்து காய்ந்த மாவை மேலால் கொட்டி இருக்கிறார். உள்ளே நனைந்தவா இருக்கிறது, வெளியால் காய்ந்தவா இருக்கிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், இது என்ன வேலை, உள்ள ஈரமான மாவை வைச்சிருக்கிறீங்க, வெளியால காய்ந்ததை வைத்திருக்கிறீர்கள். சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு அரிதான சிறிய தொழிலை செய்து கொண்டிருக்கிறேன். நேற்றிரவு மழை பொழிந்தது, அந்த மழையிலே நான் விற்பனைக்காக வைத்திருந்த இந்த மாவெல்லாம் நனைந்திருக்கிறது. நனைந்த மாவை வெளியில் தென்பட வைத்தால் வியாபாரிகள் என்னிடத்திலே வரமாட்டார்கள், நுகர்வோர் என்னிடத்திலே வரமாட்டார்கள். நான் குறைந்த லாபமீட்டும் ஒரு வியாபாரியாக மாறிவிடுவேன். ஆகவேதான் காய்ந்த மாவை மேலால் போட்டு வைத்தேன் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர் சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், ஏன் நனைந்த மாவை உனக்கு வெளியிலே வைக்க முடியாதா, நனைந்த மாவை வெளியிலே வைக்க முடியாதா? அல்லாஹ்வே ரிஸ்க்கை முடிவு செய்பவன், உனக்கு எழுதப்பட்ட ரிஸ்க்கு உனக்கு வராது என்ற சந்தேகமாக இருக்கிறதா? சொன்னார்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மன் ரஷ்ய ஃபலைஸ மின்னா, யார் எங்களுடைய முஸ்லிம்களை ஏமாற்றுகிறார்களோ அல்லது எங்களை ஏமாற்றுகிறார்களோ அவர்கள் முஹம்மதுடைய மார்க்கத்தில் உள்ளவர்கள் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் என்னுடைய மார்க்கத்தில் உள்ளவர்கள் அல்ல என்ற அடிப்படையை சொன்னார்கள். அதிலிருந்து உறுதிப்படுத்தி காட்டிவிட்டார்கள், எந்த ஒரு வியாபாரத்திலும் யாரும் மற்றவரை ஏமாற்றுவதையோ இன்னொருவர் ஏமாற்றப்படுவதையோ இஸ்லாம் ஒரு நாளும் அனுமதிக்காது. அதே நேரம் இரண்டாவது ஒரு விஷயம்தான், எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு முஸ்லிம் ஏமாற்றப்படக்கூடிய சாத்தியம் இருந்தால் கூட, ஒரு வியாபாரி ஏமாற்றப்படுவார் என்ற சாத்தியம் இருந்தால் கூட இஸ்லாம் அதை ஹராமாக்கிவிடும். அதிலிருந்து சம்பாதிக்கும் பணத்தை ஹராமான சம்பாத்தியம் என்று சொல்லிவிடும். அப்படி இருந்தும் கூட மனிதர்களுடைய அதிகபட்ச தேவைகளை கருத்தில் கொண்டு சில வியாபார முறைகளை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஆகமாக்கி இருக்கின்றார். அப்படியாக ஆகமாக்கப்பட்ட இன்று பஜாறுகளில் அதிகமானவர்கள் உழைக்கக்கூடிய ஒரு முறைதான். அந்த முறை என்ன? ஒருவரிடத்தில் அதிகமாக பணம் இருக்கிறது, அந்த பணம் உள்ளவருக்கு வியாபாரம் செய்ய தெரியாது அல்லது அவருக்கு அந்த எல்லா வியாபாரத்திலும் ஈடுபடுவதற்குரிய சந்தர்ப்பம் கிடையாது. இப்பொழுது அவர் என்ன செய்கிறார்? அவரிடத்தில் இருக்கக்கூடிய பணத்தினால் இன்னும் பல பொருள்களை ஈட்டி பெருக்குவதற்கு முயற்சி செய்கிறார், ஆசைப்படுகிறார். இன்னொரு மனிதர் அதே ஊரில் அல்லது அந்த பிரதேசத்தில் இருக்கிறார். அவர் தொழிலிலே ரொம்ப நிபுணத்துவம் பெற்றவர், தொழில் செய்வதில் அவருக்கு கட்டித்தனம் இருக்கிறது, பல அனுபவங்கள் இருக்கிறது, ஆனால் அவரிடத்திலே பணம் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த இரண்டு பேரும் இணைந்து ஒரு பொருளாதார வளத்தை உருவாக்க அனுமதி கொடுத்திருக்கின்றான். அங்கே பெரும் பெரும் ஏமாற்றங்கள் நடக்க வாய்ப்பிருந்தும் கூட மனிதர்களுடைய தேவைகளை கருத்தில் கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அனுமதி கொடுக்கின்றான். ஏன்? இவரிடத்தில் பணம் இருக்கிறது ஆனால் வியாபாரம் செய்ய தெரியாது, பணம் இருக்கிறது வியாபாரம் செய்ய நேரம் கிடையாது, மற்றவரிடத்தில் ஆற்றல் இருக்கிறது கையிலே பணம் கிடையாது. இவ்விருவர்களும் ஒரு ஒப்பந்தத்தின் பேரில் இணைவதற்கு பெயர் தான் கிராம் என்று ஃபிக்ஹிலே சொல்வார்கள், அல்லது முபாரபா என்று சொல்வார்கள், அல்லது முஷாரக்கா என்று சொல்வார்கள். மூன்று பெயர்களை கொண்டு இந்த வியாபார முறை அழைக்கப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வியாபாரத்தில் எவ்வளவு ஏமாற்றமான முறைகள், நம்பிக்கை ஈனங்கள் இருக்கிறது. என்ன இருக்கிறது? வியாபாரம் செய்வதற்காக பணம் வாங்குபவர், நான் பிசினஸ் செய்கிறேன், வியாபாரம் செய்கிறேன், 10 லட்சம் எனக்கு கொடுங்கள், 20 லட்சம் கொடுங்கள், இவ்வளவு லாபம் தருகிறேன் என்று கேட்கிறாரே, அவருக்கே தெரியாது எவ்வளவு லாபம் கிடைக்க போகிறது, எப்பொழுது என்னுடைய பொருள்களில் சரிவு வரப்போகிறது, எப்பொழுது நான் ஒரு பொருளுமே இல்லாமல் லொஸ்டாகி நஷ்டப்பட்டு போக போகிறேன் என்பதை தெரியாமலே பணம் வாங்குகிறார். பணம் கொடுக்கிறவருக்கும் இவர் சொல்லுவது போல லாபம் தருவாரா என்ற ஒரு பயத்துடனே அவர் கொடுக்க போகிறார். இப்படியான சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில் இஸ்லாம் ஒரு வியாபாரத்தை அனுமதிக்காது. ஆனாலும் மனிதர்களுடைய தேவையை கருத்தில் கொண்டு இஸ்லாம் இந்த வியாபார முறைக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வியாபார முறையை ஹஜரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களின் மூலமாகவும், அதே போன்று சஹாபாக்களில் வியாபாரிகள் இந்த வியாபார முறையை தங்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொண்டதன் மூலமாகவும் இது அனுமதிக்கப்பட்ட ஒன்று என்பது முஸ்லிம் சமுதாயத்துக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு விட்டது. பல ஆதாரங்களை ஹதீஸ் நூல்களிலே பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாச்சா ஹஜரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வியாபார முறையை அவர்களுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சொல்லுகிறார்கள், எங்களுடைய தகப்பன் அப்பாஸ் யாராவது ஒருத்தருக்கு பணம் கொடுத்தால், என்ன பணம், லாபம் ஈட்டி அந்த லாபத்தை இருவரும் பங்கு வைத்துக் கொள்வோம், நான் பணம் கொடுக்கிறேன். ஹஜரத் அப்பாஸ் ஒரு பெருத்த செல்வந்தர், அவருடைய பணத்தை நல்ல வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு கொடுப்பார்கள். கொடுக்கும் போதே அவருக்கு சில நிபந்தனைகளை விதிப்பார்கள். முதலாவது சொல்வார்கள், நான் பணத்தை உனக்கு தருகிறேன், ஆனால் கடல் மார்க்கமாக இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. ஏன்? கடல் மார்க்கமாக போகும் போது அந்த பணத்துக்கும் பொருளுக்கும் ஆபத்து இருக்கிறது. அந்த காலத்தில் இந்த காலத்தை விடவும் ரொம்ப பயங்கரமான பயணம்தான் கடல் மார்க்கமாக பயணம் செய்வது. அதனால் அவர்கள் நிபந்தனை விதித்தார்கள், கடல் மார்க்கமாக இந்த பணத்தை கொண்டு செல்லக்கூடாது. இரண்டாவது, கொள்ளைக்காரர்களும் அதே போன்று கல்வர்களும் நிறைந்திருக்கக்கூடிய பள்ளத்தாக்குகளுக்கும் இந்த பணத்தை கொண்டு செல்லக்கூடாது. மூன்றாவது சொன்னார்கள், இந்த நேரத்திலும் உயிரிழப்பதற்கு வாய்ப்புள்ள மிருகங்களை இந்த பணத்தை கொண்டு வாங்கி வியாபாரம் செய்யக்கூடாது. இந்த மூன்று நிபந்தனைகளையும் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களுடைய பணத்தை எடுத்து பிசினஸ் செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு சொல்வார்கள். இந்த செய்தி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேள்விப்படுகிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அந்த நிபந்தனைகளை சரி கண்டார்கள், அந்த வியாபார முறையை சரி கண்டார்கள் என்று சுனனுல் பைஹகியிலே பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, அப்படியாக இரண்டு பேர் இணைந்து வியாபாரத்தை உலகத்திலே ஏற்படுத்துவது அதுவும் ஒரு பரக்கத்துக்குரிய வழி என்பதாகவும் ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். சுனன் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்படுகிறது. ஹஜ்ரத் சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், மூன்று விடயங்கள் இருக்கிறது, மூன்று விடயங்கள், அந்த விடயத்திலே அல்லாஹ் பரக்கத் செய்கின்றான். மூன்று விஷயங்கள் இருக்கிறது, அந்த விஷயங்களில் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான். கொஞ்சமாக கிடைத்தாலும் அல்லாஹ் அதிலே ஹைரை வைத்திருக்கிறான், கொஞ்சமாக கிடைத்தாலும் அதன் மூலம் சந்தோஷம் உண்டாகும். அதுதான் பரக்கத் என்பதற்குரிய அடிப்படையான விளக்கம். முதலாவது சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பொருளை விற்பனை செய்கிறார், எதற்காக, அதற்குரிய பணத்தை பிந்தி தாருங்கள், பிரச்சனை இல்லை என்று ஒரு விட்டுக் கொடுப்புடன் வியாபாரம் செய்கிறார். இரண்டாவது, இப்பொழுது சொல்லப்பட்ட கிராம் என்ற வியாபார முறை, பணமுள்ள ஒருவர் அவருடைய ஹலாலான பணத்தை தொழில் செய்வதற்கு சக்தியுள்ள ஒருவருக்கு கொடுக்கின்றார். அந்த இருவரும் பரஸ்பரம் நம்பிக்கையின் அடிப்படையில் சில நிபந்தனைகளை போட்டுக்கொண்டு அதால் வரக்கூடிய லாபத்தை இருவரும் பங்கிட்டுக் கொள்கிறார்கள். இந்த வியாபார முறையும் பரக்கத்தானது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவது சொன்னார்கள், கோதுமை மாவிலே இரண்டு வகை இருக்கிறது, சுத்தமான பெருமதியான கோதுமை மா, இன்னொன்று கலப்புள்ள கோதுமை மா. இந்த இரண்டு மாவையும் கலந்து வீட்டிலே பாவிப்பது வியாபாரத்துக்காக அல்ல. வியாபாரத்தில் நல்லதையும் கெட்டதையும் கலக்க கூடாது. நல்லதை நல்லதாக விற்க வேண்டும், தரம் குறைந்ததை தரம் குறைந்ததாக விற்க வேண்டும். வீட்டு பாவனைக்காக இந்த இரண்டையும் கலந்து பாவிப்பது அதுவும் வரக்கத்தை ஏற்படுத்தும் செயலாகும் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் இப்னு மாஜா ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த செய்திகள், இந்த அறிவிப்புகள், அறிவிப்பாளர் வரிசைகளை கவனித்து சில பலகீனங்கள் இருந்தாலும் கூட பல அறிவிப்புகள் இது சம்பந்தமாக வந்திருப்பதனால் இது ஒரு அடிப்படையுள்ள ஆதாரமுள்ள ஒரு செய்தியாகும் என்பதையும் முஹத்தீஸ்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டுக்குள்ளும் கிராம் என்ற பணம் கொடுத்து வியாபாரம் செய்யும் அந்த வியாபாரத்துக்கு பிறகு கிடைக்கும் லாபத்தை இரண்டு பேரும் பங்கிட்டுக் கொள்ளும் முறையும் ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டுக்குள்ளே நடந்திருக்கிறது. முஅத்தா மாலிக்கில் பதிவு செய்யப்படுகிறது, ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய இரண்டு மகன்மார்கள் அப்துல்லாஹ் இப்னு உமர் ஒருவர், உபைதுல்லாஹ் இப்னு உமர் என்பவர் இன்னொருவர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. இரண்டு பேரும் இராக் நாட்டுக்கு ஒரு பிரயாணம் செய்கிறார்கள், ஒரு படையிலே போகின்றார்கள். அந்த வேலைகளை முடித்துக் கொண்டு திரும்பி வரும்போதே பசராவுக்கு வருகிறார்கள். அங்கே ஹஜரத் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் அப்பொழுது பசராவுடைய கவர்னராக இருந்தார்கள். ஹஜரத் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், இங்கே கனிமத்துடைய சில பொருள்கள் பணம் இருக்கிறது, அதை மதீனாவுக்கு அமீருல் முஃமினீனுக்கு அனுப்ப வேண்டும். உங்களுடைய கையிலே தான் அதை கொடுத்து அனுப்ப போகிறேன். ஆனால் ஹஜரத் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், பணத்தை வெறும் பணமாக மதீனாவுக்கு எடுத்துக்கொண்டு போகாமல் இந்த பணத்தை நீங்கள் இருவரும் கொண்டு போய் பஸ்ராவுடைய பஜாரில் இருக்கக்கூடிய பெருமதியான பொருள்களை வாங்குங்கள், வாங்கி அந்த பொருள்களை கொண்டு போய் மதீனாவுடைய பஜாரிலே விற்பனை செய்யுங்கள். விற்பனை செய்த பிறகு நான் தந்த முதல் எவ்வளவோ அந்த பணத்தை அமீருல் முஃமினீனிடத்தில் கொடுத்து விடுங்கள். கிடைக்கின்ற லாபம், அந்த லாபத்தை நீங்கள் இருவரும் பங்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்று அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவ்விருவரும் அதை கபூல் செய்தார்கள். நிச்சயம் நல்லொரு ஆலோசனை, பணமும் கொண்டு போனதாக இருக்கும், நாங்களும் ஒரு வியாபாரத்தை செய்து லாபம் ஈட்டியதாக இருக்கும் என்று அவர்கள் இருவரும் சொல்லி பணத்தை வாங்கிக் கொண்டு போகிறார்கள். சொன்னது போலவே பொருள்களை கொண்டு போனார்கள். மதீனாவுடைய பஜாரில் பொருள்களை விற்றார்கள், லாபமும் கிடைத்தது, அங்கே முதலும் இருந்தது. இரண்டு பேரும் அந்த கொடுத்த முதலை அமீருல் முஃமினீன் ஹஜரத் உமரிடத்திலே கொடுக்கிறார்கள். ஹஜரத் உமர் விசாரிக்கிறார்கள், எங்கிருந்து இந்த பணம், யார் அனுப்பியது? அபூ மூஸா அஷ்அரி அனுப்பினார்கள். அதற்கு பொருள்களை வாங்கி கொண்டு வந்தோம், வந்து மதீனாவுடைய பஜாரிலே விற்றோம், இது அவர் தந்த பணம், எங்களுக்கு இவ்வளவு லாபமும் கிடைத்து விட்டது என்றார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பாருங்கள், எவ்வளவு நேர்மையான ஒரு அமீருல் முஃமினீன். கேட்கிறார்கள், உங்களுடன் போன படை வீரர்கள் எல்லோருக்கும் இப்படி பணம் கொடுத்தார் அபூ மூஸா அஷ்அரி? இல்லை, எங்கள் இருவருக்கும் மாத்திரம்தான் கொடுத்தார்கள். அதுல உமர் கேட்டார்கள், இது என்ன அநியாயம், அமீருல் முஃமினீனுடைய மகன் என்பதால் உங்கள் இருவருக்கும் மாத்திரமா பணம் கொடுத்தார், இது சரி வராது, நீங்கள் ஈட்டிய லாபத்தையும் அரசாங்கத்து பணத்துடன் சேர்க்க வேண்டும், லாபத்தை உங்களுக்கு தர முடியாது, முதலை தந்தது போன்று லாபத்தையும் கொடுக்கத்தான் வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மௌனமாக இருந்து விட்டார்கள். தகப்பனுடைய உத்தரவு எதையும் மறுத்து பேசல, உபைதுல்லாஹ் இப்னு உமர் அப்படி அல்ல, அவர் தகப்பனை எதிர்த்து கதைக்கிறார். சொன்னார்கள், அமீருல் முஃமினீன், நீங்க எப்படி இதை தடை செய்ய முடியும், எவ்வளவு பாதுகாப்பாக அந்த பணத்தை கொண்டு வந்து சேர்த்தோம், பணத்துக்கு ஏதாவது இடையில் நடந்திருந்தால் நாங்கள் பொறுப்படுத்திருப்போம் தானே என்று சொல்லும் போது, இல்லை, வாயை மூடி அந்த லாபத்தை திருப்பி தாண்டி கேட்கிறார்கள். உபைதுல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திரும்பவும் கதைக்கிறார்கள். அப்பொழுது அந்த மஜ்லிஸிலே உட்கார்ந்திருந்த ஒரு சஹாபி சொல்கிறார்கள், அமீருல் முஃமினீன், இந்த இவர்கள் செய்த இந்த கொடுக்கல் வாங்கலை கிராலாக ஆக்க முடியாதா, லாபம் மீட்டும் வியாபாரமாக ஒருவர் பணத்தை கொடுக்க, அந்த பணத்தினால் பொருள்களை வாங்கி வியாபாரம் செய்து அதிலே வரக்கூடிய லாபத்தை இருவரும் பங்கிட்டுக் கொண்டால் என்ன என்று கேட்கும் போது ஹதரத் உமர் சொன்னார்கள், ஆம், நான் அவர்களுக்கு அந்த பணத்தை கிராலாக லாபம் மீட்டும் வியாபாரத்துக்குரிய பணமாக ஆக்கிவிட்டேன். எனவே உங்களுக்கு கிடைத்த லாபத்தில் பாதியை எனக்கு தர வேண்டும். ஏன், அது அரசாங்க பணத்தினால் நீங்கள் சம்பாதித்திருக்கிறீர்கள், பாதியை நீங்கள் இருவரும் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். அதற்கமைவாக உபைதுல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்கள் அவர்களுக்கு கிடைத்த அந்த லாபத்திலே பாதியை அரசாங்க பணத்துடன் சேர்த்து விடுகிறார்கள். இப்படியாக சஹாபாக்களுடைய காலத்தில் கூட பணம் உள்ளவர் தன்னுடைய பணத்தை இன்னொருவருக்கு கொடுத்து லாபம் மீட்டும் இந்த வியாபார முறையை சஹாபாக்களும் வைத்துத்தான் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வியாபார முறையை இஸ்லாம் அனுமதித்ததற்கு ஒரு நுணுக்கம் இருக்கிறது, ஹிக்மத் இருக்கிறது, ஒரு ஒரு பெரிய ஒரு திட்டத்துடன் தான் இஸ்லாம் இந்த வியாபாரத்தை அனுமதிக்கிறது. காரணம் என்னவென்றால், இரண்டு நியமத்துகள் அங்கு இணைக்கப்படுகிறது. முதலாவது என்ன, ஒருவரிடத்தில் அல்லாஹ் பணத்தை கொடுத்திருக்கிறான். பணம் என்பது மனிதனுடைய வாழ்வாதாரத்தின் அடிப்படையான ஒன்று. பணம் மனித வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது. அந்த நியமத்தை ஒருவர் கொண்டு வந்து வைக்கிறார், இன்னொருவருக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தொழில் செய்யக்கூடிய சக்தியை கொடுத்திருக்கிறார். அது ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் இன்னொரு நியமம். பணம் என்ற நியமத்தும் தொழில் செய்யும் ஆற்றல் என்ற நியமத்தும் இரண்டும் இணையும் போது அங்கே ஒரு ஹைர் உண்டாகிறது. ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வியாபார முறையை அவர்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும், எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும், எந்த ஒரு சொந்த வேலையாக இருந்தாலும், திருமணமாக இருந்தாலும், வணக்கமாக இருந்தாலும், அனைத்தையும் செய்வதற்கு முன்னால் அது சம்பந்தமான மார்க்க விளக்கங்களை கேட்டு படித்த பிறகுதான் அதிலே கால் வைக்க வேண்டும். இது முஸ்லிமுக்குரிய ஒரு பண்பாடு, முஸ்லிமுக்குரிய முறை. சட்டம் விளங்காமல் தொழில் தெரியும் இந்த பணிக்காக தொழிலில் இறங்கிவிட முடியாது. அப்படி இறங்கினவர்கள் தான் இந்த ஹலாலான வியாபாரங்களை தங்களுடைய சொந்த லாபத்துக்காக ஹராமான வழியை கையாண்டு நிபந்தனைகளை பேணாமல், ஷரத்துகளை பேணாமல், ருக்ன்களை பேணாமல் வியாபாரத்தினால் நரகத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹலாலான வியாபாரம் தான் முறை பேணாததினால் அவர்களுடைய வீடுகளுக்கு நரக நெருப்பை கொண்டு போகிறார்கள். எத்தனையோ வியாபாரிகள் தங்களுடைய மனைவிமார்களின் உடலில் நரக இரத்தத்தை பாய்ச்சுகிறார்கள், தங்களுடைய குழந்தைகளின் உடலில் நரகத்தின் மாமிசத்தை வளர்க்கிறார்கள். அப்பாவியாக, கூலிக்காரனாக தன்னுடைய வியர்வை சிந்தி உழைத்து வாழ்ந்த தன்னுடைய பெற்றோர்களின் உடலில் ஹராமான இரத்தத்தை ஊட்டுகிறார்கள். இது போன்ற ஹலாலான வியாபாரங்களில் தங்களுடைய புத்தியை நுழைத்து மார்க்கம் சொல்லும் முறைகளை பேணாததினால் இந்த வியாபாரங்களை ஹராமாக்கிக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவேதான் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் குர்ஆன்ல எச்சரிக்கை செய்கிறான், யா அய்யுஹல்லதீனா ஆமனு லா தக்குலு அம்வாலகும் பைனகும் பில் பாத்தில். ஈமான் உள்ளவர்களே, அல்லாஹ்வை நம்பியவர்களே, பிழையான வழியில் சம்பாதித்து நீங்கள் சாப்பிட வேண்டாம். பிழையான வழிகளில் சம்பாதித்து நீங்கள் சாப்பிட வேண்டாம். இல்லா அந்த கூண திஜாரத்தன் அந்த மின்க்கும், உங்களுடைய முழுமையான திருப்தியுடன் ஆகுமான முறையில் வியாபாரம் செய்து சாப்பிட்டாலே தவிர, சாப்பிடுவதாக இருந்தால் மார்க்கம் சொல்லும் முறையில் நீங்கள் வியாபாரம் செய்து உழைத்து சாப்பிடுங்கள். பிழையான வழியிலே சாப்பிட்டு துனியாவையும் மண்ணாக்கி மௌத்துடைய நேரத்திலும் பயங்கரத்தை ஏற்படுத்தி கபரையும் நரக படுகொலியாக மாற்றிக்கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் எச்சரிக்கை செய்கிறார். ஆகவே இது சம்பந்தமான விடயங்கள் ஒரு குத்பாவிலே சொல்லி வைத்து விட முடியாது. ஒரு வியாபாரத்திலே வரக்கூடிய எல்லா நிலைமைகளையும் அலசி சொல்லிவிட முடியாது. ஆனாலும் அடிப்படையான சில விஷயங்களை ஞாபகம் செய்கிறோம். அதிகமான வியாபாரிகள், அதிகமான பணம் உள்ளவர்கள், அதிகமான சிறு சிறு வியாபாரிகள் கூட இந்த முறைகளை கையாள்வதனால் 10 பேரிடத்திலே காசு வாங்குகிறார், 3 லட்சம் 4 லட்சம் என்று வாங்கி அந்த பணத்தை எல்லாம் இணைத்து வியாபாரம் செய்பவர்கள் ஏராளமானவர்கள் இன்று இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கையாளுகின்ற சில முறைகளினால் அந்த ஹலாலான வியாபாரத்தை அவர்களே ஹராமாக மாற்றிக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வியாபாரத்தின் அடிப்படை என்னவென்றால், இஸ்லாத்திலே வியாபாரத்துக்காக ஒப்பந்தம் செய்ய வேண்டும், ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்ற முறை இருக்கிறது. சில ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டால் அதை முறிக்கவே முடியாது. இன்னும் சில ஒப்பந்தங்கள் அது தற்காலிகமாக செய்யப்படுவது, எப்பொழுது வேண்டுமானாலும் முறிக்கலாம். அதற்கு அக்து ஜாயிஸ் என்று சொல்வார்கள், எந்த நேரத்திலும் முறிக்கலாம். அப்படியான ஒரு வியாபாரம் தான் இந்த பணம் கொடுத்து பிசினஸுக்காக அல்லது ப்ராஃபிட் லாபத்தை எதிர்பார்த்து கொடுக்கும் இந்த பணம். இந்த உடன்படிக்கையும் தற்காலிகமானதுதான். விரும்பிய நேரத்திலே நாங்கள் அதனை ரத்து செய்யலாம். ஒருவருக்கு நாங்கள் 5 லட்சம் கொடுக்கிறோம், 10 லட்சம் ரூபாய் காசு கொடுக்கிறோம், அவர் வியாபாரம் செய்ய நினைக்கிறார், ஆரம்பிக்கிறார் அல்லது ஆரம்பிக்க நினைக்கிறார் அல்லது ஆரம்பித்து விட்டார். நாம் விரும்பும் பட்சத்தில் உடனடியாக அவரிடத்தில் பணத்தை திருப்பி கேட்டுக் கொள்ளலாம். பணத்தை திருப்பித்தால் லாபம் தேவை இல்லை என்று கேட்கலாம். அப்படி கேட்பது இஸ்லாத்தில் எந்த தவறும் கிடையாது. இதுவரை அவர் இன்னமும் வியாபாரத்தை ஆரம்பிக்கவில்லை என்றால் அவர் வியாபாரத்தை தொடங்குவது ஹராம். உடனடியாக பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டும். வியாபாரத்தை ஆரம்பித்து அவர் நடத்தி கொண்டு போகும் போது இடையிலே என்னுடைய பணத்தை தாருங்கள் என்று கேட்டால், அவர் சொன்ன நேரத்திலிருந்து அவர் வியாபாரம் புதிதாக செய்வது ஹராமாக்கப்படுகிறது. பணத்தையும் எவ்வளவு பொருளையும் வாங்கி இருக்கிறாரோ அந்த பொருளையும் பஜாரிலே விற்பனை செய்து அவருடைய பணத்தை அவசரமாக திருப்பி கொடுக்க வேண்டும் என்பதை ஷரியா தெளிவுபடுத்துகிறது. இரண்டாவது முக்கியமான அம்சம்தான், பணம் கொடுப்பவர் அவர் ஒரு குருடராக கண் தெரியாதவராக இருப்பது பிரச்சனை இல்லை. நான் வியாபாரம் செய்கிறேன் என்று பணம் கேட்கிறாரே, அவ்வாறு கேட்கக்கூடியவர் பார்வையற்றவராக இருக்கக்கூடாது. ஏ, ஒரு குருடர் வியாபாரத்தில் ஒரு வியாபாரியின் பிரதிநிதியாக இருக்க வக்கீலாக இருப்பதற்கு தகுதியற்றவர். அவருக்கு பொருளை பார்க்க முடியாது, பொருளுள்ள குறைகளை அவருக்கு தெரிந்து கொள்ள முடியாது. கண் பார்வை இல்லாதவர்கள் இந்த வியாபாரத்தில் வியாபாரம் செய்வதற்காக பணம் வாங்கக்கூடாது. இரண்டாவது முக்கியமான அம்சம்தான், கொடுக்கப்படுகின்ற கேபிட்டல் மூல பணம். 5 லட்சம் கொடுக்கிறார், 10 லட்சம் கொடுக்கிறார், 20 லட்சம் கொடுக்கிறார். இந்த மூல பொருளுக்கும் இஸ்லாம் 4 நிபந்தனைகளை விதித்திருக்கிறது. 4 நிபந்தனைகளை விதித்திருக்கிறது. மூல பொருளாக கொடுப்பது பணமாகவே இருக்க வேண்டும், பணமாகவே இருக்க வேண்டும். மூல பொருளாக கேபிட்டலாக கொடுக்கக்கூடியது பொருளாக இருக்கக்கூடாது, பணமாக காசாக இருக்க வேண்டும் என்பதை ஷரியா மிகவும் முக்கியமாக எடுத்து காட்டுகிறது. இரண்டாவது விஷயம், பணம் எவ்வளவு கொடுக்கின்றோம், 5 லட்சமா 10 லட்சமா என்பது அந்த ஒப்பந்தத்தின் போது பேசப்பட வேண்டும். இருவரும் அதனை தெளிவாக புரிய வேண்டும். அதில் தெளிவிருந்தால்தான் லாபத்தில் தெளிவு வரும், இல்லை என்றால் குழப்பம் அங்கே ஏற்பட்டுவிடும். மூன்றாவது விஷயம்தான், கொடுக்கப்படுகிற அந்த பணம் கண்ணால் பார்க்க முடியுமானதாக இருக்க வேண்டும். ஒருவர் ஒப்பந்தம் செய்கிறார், என்னிடத்தில் 10 லட்சம் இருக்கிறது, அங்கே கொடுத்து வைத்திருக்கிறேன், தம்பியிடம் கொடுத்திருக்கிறேன், அந்த 10 லட்சத்தையும் நான் தருகிறேன், நீங்கள் வியாபாரம் செய்யுங்கள் என்று சொன்னால் அங்கு அந்த ஒப்பந்தம் செல்லுபடியாக ஆகாது. கையிலே பணம் இருக்கணும், ஒப்பந்தம் முடிந்தவுடன் அந்த பணத்தை வியாபாரம் செய்வருடைய கையிலே ஒப்படைக்க தயாராக இருக்க வேண்டும். இது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் ஒரு கட்டம் இருக்கும். பணம் நாம் யாருக்கு கொடுக்க போகிறோமோ அந்த வியாபாரி ஏற்கனவே எங்களுக்கு கடன் தர இருப்பார். அந்த கடனை நாங்கள் சொல்லுகிறோம், நீங்கள் எனக்கு ஏற்கனவே 10 லட்சம் ரூபாய் தர இருக்கிறேன், அந்த 10 லட்சம் ரூபாயையும் வைத்து வியாபாரம் பண்ணி எனக்கு லாபம் தாருங்கள் என்று கேட்டால் அந்த உடன்படிக்கையும் மார்க்கத்தின் பார்வையில் ஹராமாகும், செல்லுபடியாக ஆகாது. மாற்றமாக அந்த 10 லட்சத்தையும் அவர் கையிலே வைத்திருக்கணும். உடன்படிக்கை நடக்கும் போது 10 லட்சம் அங்கே இருந்தால் அந்த பணத்தை வைத்துத்தான் உடன்படிக்கையை நடத்த வேண்டும் என்ற விதிமுறையையும் மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. 4வது விஷயம்தான், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பணம் யார் வியாபாரம் செய்ய போகிறாரோ அவருடைய கையில் ஒப்படைக்கப்பட வேண்டும். முதலாளி சொல்கிறார், நீ வியாபாரத்தை ஆரம்பி, பணம் தேவையான நேரம் என்னிடத்துல வந்து வந்து கேளு என்று சொல்றார். இது தெராதுடைய வியாபாரம் அல்ல, இந்த முறை பிறையானது. அந்த வியாபாரியின் சுதந்திரத்தை இவர் தடுக்கிறார் அல்லது இவர் உத்தரவிடுகிறார். பணம் என்னுடைய வங்கியில் இருக்கட்டும், நீ பொருள் வாங்குற நேரம் நான் செக் எழுதி கொடுத்துறேன், நீ அதால பாஸ் பண்ணிக்கோ என்றார். அதுவும் செல்லுபடியாக ஆகாது. காரணம், வியாபாரியை உன்னுடைய பணத்தை வாங்கி வியாபாரம் செய்வோருக்கு முழுமையான சுதந்திரத்தை கொடுத்து விட வேண்டும். வியாபாரம் செய்ய வாங்க பிடிக்க அவருக்கு வசதியாக பணத்தை முழுமையாக அவருடைய கையில் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் சரியா சொல்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது மட்டுமல்ல, ஒப்பந்தத்தில் பேசப்பட வேண்டிய முக்கியமான நான்கு விஷயங்களையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. முதலாவது என்ன, ஒப்பந்தம் சுதந்திரமாக அந்த ஒப்பந்தம் செய்யப்பட வேண்டும். இவர் சொல்லக்கூடாது இந்த பொருளை தான் வாங்கணும், இந்த வியாபாரியிடம் தான் வாங்கணும், இந்த வியாபாரிக்கு மட்டும்தான் விற்கணும் என்று அவரை போட்டு நிர்பந்திக்க எந்த விதமான அனுமதியும் இவருக்கு கிடைக்க கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, அவருடைய வியாபார காலத்திலும் இவர் தடைகளை ஏற்படுத்தக்கூடாது, தடைகளை ஏற்படுத்தக்கூடாது. 2 மாதங்களில் வியாபாரத்தை முடிக்க வேண்டும், 3 மாதங்களில் முடிக்க வேண்டும். உண்மையில் அந்த வியாபாரம் 2-3 மாதங்களில் முடிக்க முடியுமானது அல்ல. அப்படி இருந்தும் இவர் நிபந்தனை போடுகிறார் என்றால் அந்த நிபந்தனையும் இஸ்லாத்தின் பார்வையில் செல்லுபடியாகாது. ஆனால் ஒரு வியாபாரம் இருக்கிறது, 1 மாதத்திலே முடிக்கலாம், அதற்கு இவர் நிபந்தனை விதிக்கிறார், 1 மாதத்திலே நீ முடிக்கணும். பழமையில் பஜாரில் உள்ள எல்லா வியாபாரிகளும் இந்த அளவுக்கு வியாபாரம் செய்யும் போது 1 மாதத்திலே முடித்து விடுவார்கள். அது போல நீனும் முடிக்கணும் என்று நியாயமாக சொல்லும் பட்சத்தில் அந்த நிபந்தனையை பணம் வாங்குபவர் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். 2வது விஷயம் என்னவென்றால், லாபம் 2 பேருக்கும் பங்காக மாறணும். லாபம், வியாபாரத்தில் கிடைக்கின்ற லாபம், அந்த லாபத்தை 2 பேரும் பங்கிடணும். அந்த லாபத்துக்கு ஒருவர் உரிமை கோரக்கூடாது. லாபம் எனக்குத்தான் என்று ஒருவர் சொல்லக்கூடாது. பணம் கொடுத்தவரும் அப்படி சொல்லக்கூடாது, தொழில் செய்பவரும் அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்லும் பட்சத்தில் அது இந்த திராதண்டு பணம் கொடுத்து லாபம் ஈட்டும் வியாபாரமாக மாறாது. அது ஒரு செல்லுபடியற்ற ஒரு வியாபாரமாக மாறிவிடும் என்பதை ஃபுகஹாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். 3வது விஷயம் தான், லாபம் எவ்வளவு என்பதை, லாபம் எவ்வளவு என்பதை தொகையாக குறிப்பிடாமல் அதை ஒரு குறியாக, அதை ஒரு குறிப்பீடாக எடுத்துச் சொல்லணும். உதாரணத்துக்கு, வியாபாரத்தில் கிடைக்கும் லாபத்தில் பாதி எனக்கு, அல்லது வியாபாரத்தில் கிடைக்கும் லாபத்தில் 50% எனக்கு, 40% எனக்கு, 30% எனக்கு என்று விகிதாசார அடிப்படையில் தான் லாபம் பிரிக்கப்படணும். அப்படி இல்ல, 300,000 கொடுக்கிறோம் என்றால் அங்கே வியாபாரம் செல்லுபடியாததாக மாறிவிடும், வியாபாரம் பாத்திலாகி மாறிவிடும். வியாபாரத்தில் கிடைக்கின்ற பணம் ஹராமான, வட்டிக்கு சமமான, பாத்திலான வழியிலே சம்பாதித்த பணமாக மாறிவிடும். காரணம் என்ன, இன்று பஜார்களில் அதிகமாக 1,00,000, 2,00,000 என்று தொகை சொல்லி பணம் வாங்குபவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷரியா சொல்லும் மார்க்கம் சொல்லும் முறைக்கு மாற்றமான முறையே இதுதான். ஏன், காரணம், இஸ்லாம் விரும்புகிறது அந்த வியாபாரத்தில் பணம் கொடுத்தவரும் வியாபாரம் செய்பவரும் 2 பேரும் நன்மை அடைய வேண்டும் என்பதை இஸ்லாம் விரும்புகிறது. யாரும் ஏமாறக்கூடாது. அவ்வாறு இல்லாமல் நீங்கள் இவ்வளவு தான் என்று நிர்ணயித்தால், 1,00,000 என்று நிர்ணயித்தால், சில நேரம் என்ன நடக்கும், அவர் அந்த மாதம் வியாபாரமே செய்திருக்க மாட்டார், நஷ்டப்பட்டிருப்பார். அந்த மாதம் 3,000 கூட உங்களுடைய 1,00,000 அவர் சம்பாதித்திருக்க மாட்டார். இப்பொழுது ஒப்பந்தத்தின் பிரகாரம் அவர் 3,000 தரும்போது அவருக்கு அநியாயம் அங்கே நடக்கிறது, அவருடைய கையினால் பணம் தருகிறார். சில நேரம் உங்களுடைய 1,00,000 பாவித்து அவர் 50,000 சம்பாதித்திருப்பார், உங்களுக்கு வெறுமனே 3,000 கிடைக்கிறது. நீங்கள் பணம் கொடுத்து நஷ்டவாளியாக மாறுகிறீர்கள். 2 தரப்புக்கும் பாதிப்பு வராமல் தான் விகிதாசார அடிப்படையில் அந்த வியாபாரம் பேசப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. 4வது விடயம், நிபந்தனையில் போடப்பட வேண்டிய 4வது விடயம், பணத்தை யார் வாங்குறாரோ முழு வேலைகளையும் அவர்தான் செய்யணும். முழு வேலைகளையும் கடையில் உள்ள வேலையா, பொருள்களை இறக்குவதா, ஏற்றுவதா, அங்குள்ள அதிகாரிகளை சந்திப்பதா, வரி செலுத்துவதா, அனைத்துக்கும் பணம் வாங்குபவரே பொறுப்பு. அந்த ஒப்பந்தத்தில் என்னுடைய வேலைகளில் ஒரு பகுதியை பணம் தரும், நீங்களும் செய்ய வேண்டும் என்று நிபந்தனை விதித்தால் அந்த வியாபார முறை செல்லுபடியாக ஆகாது. இந்த வியாபார முறையின் அடிப்படை அதுதான், பணம் ஒருவருடையது, வேலை இன்னொருவருடையது, இரண்டிலும் இருவரும் கலக்க முடியாது. அதுதான் திராவ் என்ற அந்த வியாபார முறையில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக என்னவென்றால், இந்த வியாபாரத்துக்கு அடிப்படை அமானிதமாகும். இந்த வியாபார முறைக்கு அடிப்படை அமானிதம் தான். இஸ்லாம் சொல்லுகிறது, யாரை உனக்கு நம்பிக்கையோ, எவர் அமானிதம் பேணுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறதோ, அவருடன் தான் நீ இந்த வியாபாரத்தில் ஈடுபட வேண்டும். சந்தேகமான நபர்களுடன், ஏமாற்றுபவர்களுடன், உனக்கே அவருடைய பேச்சில் நம்பிக்கை இல்லை, அப்படிப்பட்டவர்களுடன் இந்த வியாபாரம் செய்துவிடக் கூடாது. இதற்கு சொல்வார்கள், எது அமானா, இந்த வியாபாரத்திலே செய்யப்படுகின்ற ஒப்பந்தத்துக்கு பிறகு பணம் அவருடைய கையில் அமானிதமாக கொடுக்கப்படுகிறது. அவரும் பணம் தந்தவரின் வார்த்தைகளை பாதுகாக்க வேண்டும், பணத்தை பாதுகாக்க வேண்டும். ஒரு முஸ்லிமுடைய பணத்தை கையில் வைத்திருக்கிறேன், இது அரபா மைதானத்தை விடவும் கண்ணியத்துக்குரியது, இந்த பணம் காபாவை விடவும் கண்ணியத்துக்குரியது, இந்த பணம் ஹஜ்ஜுடைய அந்த நாளை விடவும் மதிப்புக்குரியது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாவில் சொன்னார்கள், இன்ன திமாஅக்கும் வ அம்மாலக்கும் கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா ஃபீ யௌமிக்கும் ஃபீ ஷஹ்ரிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா. சொன்னார்கள், இந்த அரபாவுடைய நாள் எவ்வளவு கண்ணியமாக நீங்கள் மதிக்கிறீர்களோ, இந்த மக்காவுடைய பூமியை எவ்வளவு மதிக்கிறீர்களோ, இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தை எவ்வளவு மதிக்கிறீர்களோ, ஒரு முஸ்லிமுடைய உயிர் அவ்வாறு மதிக்கப்பட வேண்டியதுதான், ஒரு முஸ்லிமுடைய பணம் அவ்வாறு மதிக்கப்பட வேண்டியதுதான். ஒரு முஸ்லிமின் ஒரு சதத்தை தொடுபவரும் அவர் நினைக்கணும், காபாவை விட பெருமதியான ஒரு சொத்து என்னுடைய கையில் எடுத்திருக்கிறேன். இந்த அமானிதத்தில் மோசடி செய்யும் போது அல்லாஹ் என்னை தண்டிப்பான் என்ற பயத்துடன் அந்த பொருளுக்கு தேவையான பாதுகாப்புகளை அவர் கொடுக்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் எடுத்துக் கூறுகிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்னும் இஸ்லாம் சில விடயங்களை சொல்லித் தருகிறது. பணத்தை வியாபாரம் செய்வேன் என்று எடுப்பவர்கள் சில விடயங்களை செய்யக்கூடாது, இது கவனத்தில் எடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள். அப்படியான கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடும் இரு சாதாரும் கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். முதலாவது விடயம் என்ன, அவர் அந்த வியாபாரத்துக்காக கொடுக்கப்பட்ட பணத்தை விட கூடுதலான பொருள்களை வாங்கக்கூடாது. நாம் 10 லட்சம் அவருக்கு கொடுக்கிறோம், இவர் என்ன செய்கிறார், 20 லட்சத்துக்கு பொருள்களை வாங்குகிறார், ஆனால் இவருடைய பெயரை தான் கொடுக்கிறார். இதனால் பணம் கொடுத்தவரை தர்ம சங்கத்தில் மாட்டி விடுகிறார். பணம் 10 லட்சத்துக்கு வாங்கியிருந்தால் பொருளை அந்த 10 லட்சத்துக்கு உள்ளேதான் வாங்கணும் என்பதையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. இரண்டாவது விஷயம் என்ன, அந்த பணத்தை ஊருக்கு வெளியிலே எடுத்து செல்லும் போது பணத்தின் உரிமையாளரின் அனுமதி பெறப்பட வேண்டும். அப்படியல்ல, அவர் ஒப்பந்தத்திலே எந்த நாட்டுக்கு வேண்டுமானாலும் இந்த பணத்தை கொண்டு செல்லலாம் என்று ஒரு திறந்த அனுமதியை தந்திருந்தால், எந்த நாட்டிலே பாதுகாப்பு இருக்கிறதோ, எந்த நாட்டிலே அதிகாரிகளுடைய பிடியில் சிக்காமல் இருப்போமோ, அப்படியான நாடுகளுக்கு ஊர்களுக்குத்தான் அந்த பணமும் பொருளும் கொண்டு செல்லப்படணும் என்பதை ஃபுகஹாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். மூன்றாவது விடயம் என்ன, இவர் வியாபாரம் செய்யும் போது யாருக்கும் பொருள்களை கடனாக, செக்குக்கு, கடனுக்கு அந்த பொருள்களை கொடுக்க கூடாது. கொடுப்பதாக இருந்தால் பணம் தந்தவரின் அனுமதி வாங்கணும். கடனுக்கு கொடுக்கலாமா, கடனுக்கு கொடுக்கிற விஷயம் ஏற்கனவே ஒப்பந்தத்தில் செய்யப்பட்டிருக்கணும். நாலாவது விஷயம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிறைய பேர் இந்த விடயத்தை தெரியாமல் அவர்கள் இந்த காரியத்தில் ஈடுபடுகிறார்கள். நாம் ஒருவருடன் ஒப்பந்தம் செய்து அவரிடத்தில் 10 லட்சம் வாங்குகிறோம், அந்த 10 லட்சத்தை எடுத்து நாம் அதை இன்னொருவருக்கு கொடுக்க கூடாது. நாம் ஒரு 10 லட்சம் ரூபாயை ஒருவரிடம் வியாபாரம் செய்து லாபம் தருவேன் என்று எடுத்தால் அந்த பணத்தை வைத்து நான் தான் வியாபாரம் செய்ய வேண்டுமே தவிர நான் இன்னொரு நபருக்கு உனக்கு நான் ஒரு 2% லாபம் தாரன் என்று சொல்லி மூணாவது ஆளுடைய கையில் அந்த பணத்தை கொடுக்க கூடாது. சரியா, இதனை ஹராம் என்கிறது. எந்த அளவுக்கு என்றால், முதலாவது பணம் தந்த நபர் நீங்கள் யாருக்காவது கொடுத்து லாபம் ஈட்டுங்கள் என்று சிறந்த அனுமதியை தந்தாலும் கூட இஸ்லாம் சொல்லுதே, நீ மூணாவது ஆளை சம்பந்தப்படுத்தினால் அது ஹராமாகும், பிழையாகும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. ஐந்தாவது விஷயம் தான், வியாபாரத்தில் லாபம் ஈட்டுவதற்காக தரப்பட்ட அந்த பணத்தினால் தன்னுடைய சொந்த லாபங்களுக்கு செலவிடக் கூடாது. தன்னுடைய சொந்த செலவுகள், ஊரிலே நாம் வியாபாரம் செய்யும் போது, ஊரிலே இருக்கும் போது எங்களுடைய சொந்த தேவைகளுக்காக அதிலே செலவழித்து விட்டு இது லாபம், நான் ஒரு பகுதியை என்னுடைய சொந்த தேவை கெடுத்திருக்கிறேன், அது போக எஞ்சியதை பங்கிடுவோம் என்றே உன்னுடைய சொந்த தேவைகளுக்கு பயன்படுத்த முடியாது. உங்களுடைய வீட்டு கூலி கொடுக்கவோ, உங்களுடைய வாகனத்துக்கு எண்ணெய் நிரப்பவோ, உங்களுடைய போன் பில் கட்டுவதற்கோ அல்லது சொந்த தேவைகளுக்காகவோ அந்த பொது பணத்தை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. வேண்டுமானால் பயன்படுத்தி விட்டு உங்களுக்கு கிடைக்கும் லாபத்திலிருந்து அதை கழித்துக் கொள்ளலாமே தவிர சொந்த தேவைகளுக்கு உள்ளூரில் பயன்படுத்தக்கூடாது. எல்லா அறிஞர்களும் இதிலே ஒருமித்த கருத்தில் இருக்கிறார்கள். ஆனால் வெளியூருக்கு போகும் பட்சத்திலும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், வியாபாரத்தின் தேவை தவிர்ந்த இதர எந்த ஒரு சொந்த தேவைக்காகவும் இந்த பணம் பயன்படுத்தப்படக்கூடாது என்பதை தான் ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியாக அழகான வழிமுறைகளை இஸ்லாம் ஏன் சொல்லித் தருகிறது என்றால், வியாபாரம் செய்து கோபக்காரர்களாக மாறக்கூடாது, வியாபாரம் நண்பர்களை பகைவர்களாக கூடாது, வியாபாரம் நம்பிக்கையாளர்களை சந்தேக நபர்களாக மாற்றிவிடக் கூடாது, வியாபாரம் ஆபிதுகளை கழிவர்களாக மாற்றக்கூடாது, வியாபாரம் முன்னணியில் இருப்பவர்களை கேவலமானவர்களாக சரிமோசம் செய்பவர்களாக மாற்றிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இஸ்லாம் வியாபாரமும் தேவை, லாபமீட்டமும் தேவை, அதே நேரமும் பாதுகாப்பும் தேவை என்ற அடிப்படையில் எல்லா திசைகளையும் நோக்கி இந்த நிபந்தனைகளை வைத்திருக்கிறது. ஆகவே இதிலிருந்து என்ன உணர்த்த நினைக்கிறோம் என்றால், இப்படியான வியாபாரங்களில் இறங்குபவர்கள் இறங்க முன்பு தகுந்த ஆலிம்களை சந்தித்து இது சம்பந்தமான விவரங்களை அறிவது ஃபர்து அயின் ஆகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா, அறிவை தேடுவது. சில அறிஞர்கள் அறிவை என்றா என்ன அறிவை தேடுவது, அல் இல்ம் என்ற வார்த்தைக்கு 60க்கும் மேற்பட்ட விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகமான அறிஞர்கள் சொல்கிறார்கள், நீ எந்த வேலையை செய்ய போகிறியோ அந்த வேலைக்கு முன்னால் அது பற்றிய அறிவை தேடுவது ஃபர்லாகும், ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஃபர்லாகும் என்பதை நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே இந்த முறைமைகளை பேணாததினால் எத்தனையோ நண்பர்கள் விரோதிகளாக மாறிவிட்டார்கள், நம்பிக்கையாக நடந்தவர்கள் ஒருவரை ஒருவர் துரோகிகளாக பார்த்துக் கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்று முஸ்லிம் சமுதாயத்தை அந்நிய மக்களுக்கு முன்னால் தலை குனிய வைத்திருக்கும் ஒரு ஒரு விடயத்தில் இதுவும் கொடுக்கல் வாங்கலிலே செய்யக்கூடிய தவறுகள், பிழையான அணுகுமுறைகளும் அடிப்படையான விஷயங்களில் ஒன்றாகும் என்பதையும் சமூகத்தில் உள்ள ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். இறுதியாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், அபூதாவூத் ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது, ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே முஸ்லிம் அல்லாதவர்கள் அனைவர்களும் முஸ்லிம்களுக்கு எதிராக அணி திரள்வார்கள். யூஷிக்கு அன் தஜா அலைக்குமுல் உமம் கமா தஜா அல் அக்லது இலா ஃபஸ்அதிஹா, எல்லா சமுதாயத்தினரும் அவர்கள் மதத்தாலும் கொள்கைகளாலும் அமைப்புகளாலும் அரசியலாலும் வித்தியாசப்பட்டிருந்தாலும் முஸ்லிம்களுக்கு எதிராக இந்த தட்டு நீட்டப்படும் போது எல்லோரும் ஒன்று சேர்ந்து கொள்வார்கள். உதாரணம் காட்டினார்கள், நீங்கள் ஒரு பாத்திரத்திலே உணவை போட்டு பாதை யோரத்தில் வைத்து விடுங்கள், எத்தனை மிருகங்கள் வந்து வாய்விடும், பூனையும் நாயும் ஆடும் மாடும் காகமும் எல்லா பறவைகளும் மிருகங்களும் அந்த தட்டிலே ஒற்றுமையாக வாய்விட்டு சாப்பிடுவதை பார்க்கிறோம். பூனைக்கும் நாய்க்கும் இடையில் எவ்வளவோ கருத்து வேற்றுமைகள் இருக்கிறது, நாய்க்கும் மாட்டுக்கும் இடையில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கிறது. ஆனால் உணவு தட்டு என்று வந்தால் எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவதை போல முஸ்லிம்களை நசுக்குவது என்று வரும்போது அனைவர்களும் ஒன்றிணைவார்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நிலையை கேட்டு அதிர்ச்சி அடைந்த சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் அக்காலத்தில் நசுக்கப்படுவதற்கு காரணம் சிறுபான்மையாக இருப்பதா என்று கேட்டார்கள். வநஹ்னு மின் கில்லத்தின் யா ரசூலல்லாஹ், அந்த ஜமானிலே நாங்கள் சிறுபான்மையாகவா இருப்போம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, முஸ்லிம்களின் வெற்றிக்கு சிறுபான்மை பெரும்பான்மை ஆயுதம் ஆயுதம் வளசாலிகள் படிப்பாளிகள் இது முஸ்லிம்களுடைய வெற்றியில் ஒரு காலமும் தாக்கம் செலுத்தியது கிடையாது. முஸ்லிம்களுடைய வெற்றி எப்பொழுதும் அல்லாஹுடைய உதவியை கொண்டே அமைந்திருக்கிறது. சொன்னார்கள், முஸ்லிம்கள் உலகளாவிய மட்டத்தில் எடுத்தால் பெரும்பான்மையாகவே இருப்பீர்கள், வலாக்கின்னக்கும் கசீர், நிறைய இருப்பீர்கள். இருந்தாலும் சீவன் இல்லாத முஸ்லீம் என்று சொல்லுவோமே, இது போல எதையும் சாதிக்க திராணியற்ற வெள்ளத்துக்கு மேலே மிதந்து வரும் சருகுகளை போன்று இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். காரணம் என்ன? பலசாலிகளாக தைரியசாலிகளாக இருக்க வேண்டிய முஸ்லிம்களுக்கு அந்த நிலை ஏற்படுவதற்கு காரணம் என்னென்றால் அவர்களை ஒரு கிருமி தொத்திக் கொள்ளும். ஒரு கிருமியினால் முஸ்லிம்கள் தாக்கப்படுவார்கள். அந்த கிருமியின் பெயர் வஹன் என்று சொல்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், வமல் வஹனு யா ரசூலல்லாஹ், வஹன் என்றால் என்ன? அதனுடைய விளக்கம் புரியல. சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துனியாவை அடையணும் என்ற மோகம் உள்ளங்களில் நிறைந்திடும். துனியாவிலே சொகு செய்யும் ஆடம்பரத்தையும் அனுபவிக்கணும் என்ற ஹுப்பு கல்விலே நிறைந்து விடுவதனால் மௌத்துக்கு தயாராக மாட்டார்கள். முஸ்லிம்கள் நசுக்கப்பட காரணம் என்பதை ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆக எல்லா விடயங்களிலும் அல்லாஹ்வின் கட்டளைகளை பேடி நடக்க முயற்சி செய்வோமாக. எல்லாம் வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அல்லாஹ் பூரா உலகத்திலும் வாழும் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களையும் நீ மன்னித்து தருவாயாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை சீராக்குவாயாக. அவர்கள் மீது ரஹ்மத் செய்வாயாக. எல்லா நாடுகளிலும் சிறுபான்மையாக முஸ்லிம்கள் எங்கே வாழ்கிறார்களோ அந்த ஆட்சியாளர்களை முஸ்லிம்களுக்கு சாதகமாக மாற்றுவாயாக. அதிகாரிகளை முஸ்லிம்களுக்கு சாதகமாக மாற்றுவாயாக. அநியாயக்காரர்களுடைய பிடியிலிருந்து முஸ்லிம்களை நீ பாதுகாத்து தருவாயாக. முஸ்லிம்களுடைய எல்லா சொல்லை சொற்களையும் செயல்களையும் உன்னுடைய கட்டளைக்கு அமைவாகவே அமைத்துக் கொள்ள நீ தௌஃபீக் செய்வாயாக. ஒற்றுமையுடன் வாழ்வதற்கு நீ கிருபை செய்வாயாக. கட்டுப்பாட்டுடன் மதிப்புடன் மரியாதையுடன் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை முஸ்லிம் சமுதாயத்துக்கு நீ ஏற்படுத்தி கொடுத்தருவாயாக. இதை ஒரு தாவாவாக அஹ்லாக்கையும் கொடுக்கல் வாங்கலையும் அடுத்த மனிதர்கள் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட ஒரு காரணியாக நீ ஆக்கி தந்தருவாயாக. ஆமீன் வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.